السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسوله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், உருது மொழியிலே ஒரு நல்ல ஆழமான கருத்துடைய பேச்சை விரைவாக கேட்டோம். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி நம்ம கேட்டோம். இப்ப நான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி பேச விரும்பல, கொஞ்சம் குட்ஸ் ட்ரெயின் மாதிரி பேசுவோமே, கொஞ்சம் வித்தியாசமா, சரிங்களா? கேட்பீங்களா? குட்ஸ் ட்ரெயின்ல போவாட்டி பரவாயில்ல, குட்ஸ் ட்ரெயின் பேச்சையாவது கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய அடியார்களே, இன்றைய காலத்திலே நாம் எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கிறோம், எல்லா நன்மைகளையும் நாம் அனுபவிக்கிறோம், எல்லா வளங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம். முந்தைய காலத்திலே வாழ்ந்தவர்களிடத்தில் இல்லாத வளங்கள், செல்வங்கள், வசதிகள், சௌகரியங்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கின்றன, சரியா? இருக்கா இல்லையா? கொஞ்சம் முந்தைய காலத்திலே பசி பட்டினியில் தான் அதிகமானவர்கள் இருப்பார்கள். வீட்டிலே ஒருவேளை சமையல் நடந்தாலே பெரிய கராமத்து, அந்த அளவுக்கு வாழ்க்கை நெருக்கடியிலே இருந்தது. சின்ன சின்ன குடிசை வீடுகள், ஓட்டு வீடுகள் என்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது எல்லாம் மாடி வீடுகளிலே வாழ்கிறார்கள். தண்ணி எடுப்பதற்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போனோம், ஆனால் இன்றைக்கு வீட்டுக்குள்ளாரியே திறந்தா தண்ணி வருது, போன் பண்ணா தண்ணி வருது, எவ்வளவு வசதி. துவைப்பதற்காக பல மணி நேரங்கள் செலவு தான் துவைக்க முடியும். இப்ப நமக்கு துணியை கொண்டு போய் உள்ளார போடுறதுதான் வேலை, அதுவே ஊற வச்சு, அதுவே துவைச்சு, அதுவே காய வச்சு கையில கொடுத்துருது. சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். இப்படி நிறைய வசதிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டே செல்லுங்கள். அல்லாஹு தாலாவிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹுவிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். சரி, இப்ப என்ன விஷயம், இதற்கு முன்னால் இல்லாத அளவிற்கு வசதிகளை, செல்வங்களை, வாழ்க்கையின் செழிப்பை அடைந்த மனிதன் நிம்மதியை அடைந்திருக்கிறானா? அவனுக்கு மனதிலே ஒரு மகிழ்ச்சியை பெற்றிருக்கிறானா? வாழ்க்கையிலே, சமூகத்திலே கண்ணியத்தை பெற்றிருக்கிறானா? பாதுகாப்பை அவன் அடைந்திருக்கிறானா? மனிதன் மனிதனை மதிக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை பெற்றிருக்கிறானா? சகோதரத்துவத்தை, சமூக அக்கறை உணர்வை, ஒருவருக்கு வலி ஏற்பட்டால் அது எனக்கு என்று உணரக்கூடிய, தனது அண்டை விட்டு பெண் வெளியே வந்தால் பார்வையை தாழ்த்தக்கூடிய, தனது கற்பை பாதுகாக்கக்கூடிய, தனது சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையை அடைந்திருக்கிறானா என்றால் கொஞ்சம் சொல்லுங்கள். காட்டிலே மனிதன் வாழ்வதை விட, அல்லது முதலைகளால் நிறைந்த ஒரு ஆற்றிலே கடலிலே மனிதன் வாழ்வதை விட, அச்ச உணர்வோடு, பய உணர்வோடு, எப்போதும் ஒரு அதாவது நடுக்கத்தோடு தான் சமூகத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே காவல்துறையால் செல்ல முடியாது என்று இருக்குமோ அங்கே மனிதர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எங்கே பலவீனர்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது தட்டி கேட்கப்படாது என்ற ஒரு நிலை இருக்குமோ அங்கே அநியாயங்கள், அக்கிரமங்கள், அழிச்சாட்டியங்கள் எல்லாம் கட்டவிழ்த்து விடப்பட்டுவிடும். மனிதன் கீறி கிடித்து திங்கக்கூடிய மிருகத்தை விட கேடுகட்டவனாக, மோசமானவனாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். பள்ளிக்கூடங்களிலே கண்ணியம் இல்லை, பள்ளிக்கூடங்களிலே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்லூரிகளிலே பாதுகாப்பு இல்லை, அக்கிரமங்களிலே அதிகமான அக்கிரமங்கள் எங்கே நடக்கின்றன என்றால் கல்லூரிகளில் தான் நடக்கின்றன. சரியா இல்லையா? ரேகிங், ஒரு மாணவனை இன்னொரு மாணவன் கேலி கிண்டல் செய்து அவனுடைய கண்ணியத்தோடு விளையாண்டு அவனை சாகடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அக்கிரமம் இந்த துன்யாவிலே நடக்கிறது என்றால் எங்கே நடக்கிறது? எங்கே நடக்கிறது? எங்கே? கல்லூரிகளிலே நடக்கிறது. எங்கே கல்வி போதிக்கப்படுகிறதோ அங்கே நடக்கிறது. சில காலங்களுக்கு முன்னால் சில கடுமையான சட்டங்கள் என்று சொல்லி அந்த சட்டங்களை அமல்படுத்துவது போன்று ஒரு முயற்சி செய்வது போன்று செஞ்சிருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் அப்படி அடங்கி இருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதன் இன்று மனித தன்மையை இழந்திருக்கிறார். அறிவியலை, விஞ்ஞானத்தை, புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்த மனிதன் சமூகத்திலே எப்படி ஒரு மனிதனாக, ஒரு ஒழுக்கம் உள்ளவனாக, ஒரு நல்லவனாக வாழ்வது என்பதை படிக்கவில்லை. ஏன் காரணம் தெரியுமா சகோதரர்களே? இன்று உலகத்திலே என்னென்ன கல்விகள் போதிக்கப்படுகின்றனவோ இந்த எல்லா கல்விகளுக்கு பின்னால் பொருளாதாரம் என்ற ஒரே கொள்கைதான் மறைந்திருக்கிறது. மக்களுக்கு நன்மை அதிலே இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. மருத்துவத்திலே நன்மை இருக்கிறது, என்ஜினியரிங்கிலே நன்மை இருக்கிறது, இன்னும் பல கல்விகளிலே துறைகளிலே நன்மை இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த நன்மைகளுக்கு பின்னாலெல்லாம் மனிதன் நோக்கமாக வைத்திருப்பது எது என்று பார்க்கும்போது பொருளாதாரம். எனவேதான் பொருளாதாரம் யாரிடத்தில் இருக்குமோ அவர்களுக்குத்தான் தரமான, தகுதியான, உயர்வான கல்வியை பெற முடியும் என்ற சூழ்நிலை. சரியா? அதற்கு பிறகு என்ன? சமூக அக்கறை, சமூக உணர்வு, இரையச்சம், மறுமை, கடமை, கட்டுப்பாடு இவையெல்லாம் அங்கே எதுவும் இருப்பதில்லை. காரணம், இந்த கல்விகள் எல்லாம் பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து, பணத்தை அடிப்படையாக வைத்து, செல்வத்தை அடிப்படையாக வைத்து, வெறும் இந்த மெட்டீரியல் லைஃப், இந்த உலக வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து அமைந்த காரணத்தால் இந்த கல்வியிலே முன்னேறினார்கள். ஆனால் அவர்கள் எதை இழந்தார்கள்? மன நிம்மதியை இழந்தார்கள். அவர்கள் எதை இழந்தார்கள்? மனித கண்ணியத்தை இழந்தார்கள். அவர்கள் எதை இழந்தார்கள்? சமூகத்திலே பாதுகாப்பை, பரஸ்பர அன்பை, பரஸ்பர நட்பை அவர்கள் இழந்து விட்டார்கள். சுருக்கமாக சொல்ல போனால், எப்போது இந்த கல்வி, எப்போது இந்த ஆராய்ச்சி, இந்த துறைகள் எல்லாம் மேற்கத்தியர்களிடத்திலே, ஆங்கிலேயர்களிடத்திலே, ஐரோப்பியர்களிடத்திலே, யார் அவர்கள், யாருக்கு மறுமையின் மீது நம்பிக்கை இல்லையோ, யாருக்கு உலக ஆசாபாசங்களை அனுபவிப்பதை தவிர வாழ்க்கையிலே ஒரு லட்சியம் இல்லையோ, அடுத்தவனுடைய பிள்ளை மட்டுமல்ல அவனுடைய மனைவியோடும் படுத்து இன்பம் காண வேண்டும் என்ற மிக இழிவான குணமுடைய மனிதனை ஏமாற்றி அவனுடைய செல்வத்தை சுருட்டு, மனிதனை ஏமாற்றி அவனுடைய செல்வத்தை சுருட்டு, மனிதனை மயக்கி அவனுடைய செல்வத்தை கொள்ளையடி, மனிதனுக்கு அற்ப ஆசைகளை விளம்பரமாக நீ காட்டு, அவர்களை உன் பக்கம் வயப்படுத்து என்ற கொள்கையிலே ஊறி போன, திளைத்து போன, அதையே அடிப்படையாக கொண்டு இரையச்சம் இல்லாத, இறை நம்பிக்கை இல்லாத, சுய ஒழுக்கம் இல்லாத ஐரோப்பியர்கள், அந்த மேற்கத்தியர்களிடத்தில் இந்த கல்வி எப்போது போனதோ, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று உலகம் அதன் பாதிப்பைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உலகம் அதன் பாதிப்பைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்களிலே ஒரு மாணவன் துப்பாக்கியை எடுத்துக் கொண்டு வந்து சக மாணவர்களையும் பள்ளிக்கூட ஆசிரியர்களையும் கண்மூடித்தனமாக சுட்டுத் தருகிறான் என்றால் எந்த அளவிற்கு அங்கே கலாச்சார சீரழிவு இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். பள்ளிக்கூடத்திலே பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியை மாணவர்களுக்கு முன்னால் ஆடையை களைந்து மாணவர்களை இச்சைக்கு அழைக்கிறாள் என்றால் எந்த அளவுக்கு கலாச்சார சீரழிவு என்று பாருங்கள். பள்ளிக்கூட வகுப்புகளிலே ஒரு மாணவன் இன்னொரு மாணவியோடு மேஜையிலே ஒரு அறையிலே திருமணமான ஆண் பெண் கணவன் மனைவி செய்வதை அத்தனை மாணவர்களுக்கு முன்னால் செய்து அதை பார்த்து ரசியுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய மிருக குணம் அவர்களை மிருகமாக்கி வைத்திருக்கிறது என்றால் என்ன காரணம் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே சினிமா என்ற பெயரிலே மக்களை மகிழ்ச்சி படுத்துகிறோம், திரை உலகம் என்ற பெயரில் மக்களுடைய கவலையை மறக்கடிக்கிறோம் என்று அவர்கள் மக்களுக்கு எதை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள், எதை போதிக்கிறார்கள், எதை போதிக்கிறார்கள்? ஹலாலான பரிசுத்தமான பாதுகாப்பான கட்டுப்பாட்டான ஒரு குடும்ப உறவு என்று அல்லாஹ் மனித சமூகத்துக்கு அமைத்திருக்கிறானே, அந்த கட்டுப்பாட்டை அந்த சமூக உறவை அந்த ஒழுக்கத்தை அடியோடு வேறறுத்து ஒரு தெரு நாயை போல மனிதனை மாற்றி சிற்றின்பங்களுக்கு அடிமையாக்கி அவனுடைய மனித தன்மையிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள். இது ஒழுக்கத்திலே. அதற்கு பிறகு குணரீதியாக எடுத்து பாருங்கள், உலகத்திலே இன்று நடக்கக்கூடிய அத்தனை வன்முறைகளுக்கும் எந்த வகையான வன்முறையாக இருக்கட்டும், எல்லா வன்முறைகளுக்கும் அடித்து சொல்லலாம், ஒரே காரணம் மேற்கத்தியர்களுடைய ஐரோப்பியர்களுடைய அமெரிக்காவினுடைய சினிமா கலாச்சாரம் தான். சகோதரர்கள், எப்படி கொள்ளையடிப்பது, எப்படி சீரழிப்பது, எப்படி ஒரு நாட்டை நாசப்படுத்துவது, எப்படி ஒரு சமூகத்தை நாசப்படுத்துவது, எப்படி திருடுவது, எப்படி கொள்ளையடிப்பது, கொத்து கொத்தாக எப்படி கொலை செய்வது, கண்மூடித்தனமாக இரக்கம் இல்லாமல் எப்படி கொலை செய்வது, எப்படி கற்பழிப்பது என்பதையெல்லாம் அவர்கள் ஒரு கலையாக மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அதற்கு பெயர் சூட்டுகிறார்கள், என்டர்டைன்மெண்ட். என்னது, என்ன சொல்கிறார்கள், பொழுதுபோக்கி, மக்களுடைய கவலையை மகிழ்ச்சி ஆக்குகிறோம் என்று சொல்கிறார்கள். அத்தனை வன்முறைகளுக்கு பின்னால் அந்த வன்முறைகளின் ஆசிரியனாக அவர்களுடைய சினிமாக்கள் தான் இருக்கின்றன. சகோதரர்களே, உலகத்திலே சமீபமாக 50 ஆண்டுகளிலே தோன்றியிருக்கக்கூடிய எந்த வகையான வன்முறையாக இருக்கட்டும், தீவிரவாதமாக இருக்கட்டும், அவை அனைத்திற்கும் ஒட்டுமொத்த பொறுப்பு ஹாலிவுட் சினிமா என்பதை மறந்துவிடாதீர்கள். மனிதனை மிருகமாக்கி இரக்கமற்றவனாக ஆக்கி மனிதனுடைய உள்ளத்தை கடுமையாக்கி முரணனாக மாற்றக்கூடியது அவர்களுடைய இந்த கலாச்சாரம். இதைத்தானே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கடைசியாக ஒழுக்கத்தை எடுத்தார்கள், அதிலே அவர்களுக்கு பெருமை. ஐரோப்பியாவிற்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அங்கே 8 வயது மாணவிக்கு அவள் பருவம் அடைந்து விட்டால் பள்ளிக்கூடத்திலே அவளுக்கு ஃப்ரீயாக காண்டோம் தருவார்கள். கலாச்சாரத்தை பார்த்தீர்களா, பள்ளிக்கூடங்களிலே டிஸ்பென்சரி வைத்திருப்பார்கள், ஒரு சிறிய போலி கிளினிக் வைத்திருப்பார்கள். எதற்கு தெரியுமா, எதற்கு, ஃபர்ஸ்ட் எய்டு பண்றதுக்கு நினைக்கலாம். நீங்க பசங்க விளையாடும் போது அங்க எங்க போகும்போது ஏதாவது குறிக்கும் போது விளையாண்டுட்டா உழுந்துட்டா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்றதுக்காக வேண்டியா? அங்கே படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி தருகிறார்கள், உனக்கு மாதம் அந்த பீரியட் வருவது தாமதமாகிவிட்டால் தாயிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல், சுகமாக உனக்கு நாங்கள் அபார்ஷன் செய்து விடுகிறோம் என்று. பள்ளிக்கூடங்களிலே டிஸ்பென்சரி எதற்காக? பெண் பிள்ளைகள் கர்ப்பமாகிவிட்டால் அவர்களுடைய கர்ப்பத்தை களைப்பதற்காக ஆண்டுக்கு குறைந்தது 100,000 பெண் பிள்ளைகள் குறைந்தது. ஐரோப்பாவுடைய ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் கூட ஆண்டுக்கு குறைந்தது 100,000 13-16 வயதுடைய பெண் பிள்ளைகள் சராசரியாக 13-16 வயதிற்குள் பலமுறை கர்ப்பத்தை களைத்துக் கொள்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய கல்வியா? இதுதான் கல்வியின் விழிப்புணர்வா? இதுதான் கல்வியிலே முன்னேற்றமா? கண்ணியத்திற்குரியவர்களே, கலாச்சார சீரழிவை அவர்கள் எப்படி வளர்க்கிறார்கள் என்றால், எல்கேஜி யூகேஜி படிக்கும் போதே ஒரு ஆண் பிள்ளையோடு பெண் பிள்ளையை உட்கார வைப்பார்கள். ஆண் பிள்ளை தனி, பெண் பிள்ளை என்ற தனி என்று உட்கார வைக்க மாட்டார்கள். ஒரு ஆண் பிள்ளையோடு பெண் பிள்ளையை உட்கார வைப்பார்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? எதை இஸ்லாம் மார்க்கத்தின் அடித்தளமாக அமைத்ததோ, இதா ஃபாதக்கல் ஹயா ஃஸ்னஅ மா ஷிஅத், அல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான், வெட்கம் ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொன்னார்கள். உனக்கு வெட்கம் இல்லை என்றால் நீ எதை வேண்டுமானாலும் செய். சொல்கிறார்கள், வெட்கம்தான் முன்னேற்றத்திற்கு தடை என்று போதிக்கிறார்கள். என்ன போதிக்கிறார்கள்? இஸ்லாம் சொல்லுகிறது இறை நம்பிக்கையின் அடிப்படை என்று வெட்கத்தை சொல்லுகிறது. இறை நம்பிக்கையின் அடிப்படைகளின் ஒரு பகுதி என்று வெட்கத்தை சொல்லுகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், வெட்கம்தான் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தடை என்று. எனவே ஒரு ஆம்பளை புள்ளையும் பொம்பளை புள்ளையும் பக்கத்தில் உட்கார வைக்கிறார்கள். ஆம்பளை புள்ளைக்கு முழுமையான டிரெஸ் அணிவிக்கிறார்கள், பொம்பளை புள்ளைக்கு தொடை வரை உள்ள டிரெஸ். அவருடைய வெட்கத்தை சிறுபிராயத்திலேயே களைய வேண்டும். பிறகு என்ன செய்கிறார்கள்? அந்த சிறு குழந்தைகளை ஸ்விமிங் பூல் அழைத்து செல்கிறார்கள், அதாவது நீச்சல் குளத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அவர்களுடைய ஆடைகளை களைந்து ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் நிர்வாணமாக குளிக்க விடுகிறார்கள். கேட்பதற்கே வெட்கமாக இல்லை. நமது குழந்தைகள், சிறு குழந்தை கூட அந்நியவருக்கு முன்னால் ஆடை மாற்றுவதை கூட வெட்கப்பட்டு ஓடோடி கதவுகளுக்கு பின்னால் அறைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளக்கூடிய வெட்க சமூகமாக உருவாகி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஸ்விம்மிங் பூல்களிலே சிறு குழந்தைகள், ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகளை ஆடைகளை களைந்து அவர்களை நிர்வாணமாக குளிக்க விடுகிறார்கள். காரணம், சிறு பிள்ளையிலிருந்து அந்த வெட்க உணர்வு போய் பாலியல் உணர்வு போனால்தான் அவர்கள் சமுதாயத்திலே முன்னேற முடியும். இந்த வெட்கம் தான் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம் சமுதாயமும் கல்வி, பொருளாதாரம் வேண்டும், சமுதாய முன்னேற்றம் வேண்டும், இன்றைய தொழில்நுட்ப கல்வியிலே முன்னேற வேண்டும் என்று அவர்களுடைய அந்த வேட்கை, அந்த ஆசை கண்மூடித்தனமாக அந்த ஐரோப்பியர்களை, அந்த மேற்கத்தியர்களை பின்பற்ற வைத்துவிட்டது. கண்மூடித்தனமான ஆசை என்று சொன்னேன், ஆசையிலே தப்பு கிடையாது, அந்த விருப்பத்திலே தப்பு கிடையாது, அது தேவை என்று உணர்ந்து அதை படிப்பதிலே தப்பு கிடையாது. கண்மூடித்தனமான ஆசை, கண்மூடித்தனமான பின்பற்றுதல். ஆகவேதான் பார்க்கிறோம், சொல்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள், நமது சமுதாயத்திலும் இஸ்லாமிய ஒழுக்கங்களை படிக்காமல், சமூக ஒரு அமைப்பிலே வாழாமல் யார் அந்த மேலை நாட்டவர்களுடைய அந்த கல்வியிலே சென்றார்களோ அவர்களுடைய வீடுகளை நீங்கள் பார்த்தால் ஒரு ஐரோப்பியர்களுடைய வீடுகளை போன்றும், அவர்களுடைய ஆடையை பார்த்தால் அவர்களுடைய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், சரியா இல்லையா? சரியா இல்லை? ஐரோப்பியர்களிடத்திலே, அவர்களிடத்திலே என்னென்ன கலாச்சார சீரழிவு இருக்கிறதோ அத்தனை கலாச்சார அசிங்கமான சீரழிவும் அந்த கல்வியிலே மோகம் கொண்டு இஸ்லாமிய ஒழுக்கத்தை துறந்து சமூக கட்டுப்பாட்டை மீறி அவர்களோடு கலந்து விட்டார்களே, அவர்களில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த பெண்களிடத்திலே ஹிஜாப் இருக்காது, அவர்கள் வெளியே வந்தால் ஒரு ஆங்கில பெண் வெளியே வருவதை போன்றுதான் அவருடைய ஆடை இருக்கும். அவருடைய வீட்டுடைய கலாச்சாரம் பார்த்தால், அவர்கள் பார்ப்பது பேசுவது படிப்பது என்று பார்த்தால் அனைத்தும் அந்த ஐரோப்பியர்களுடைய கலாச்சாரம் தான். என்ன சொல்கிறார்கள்? இதுதான் எங்களுக்கு முன்னேற்றம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியிலே சகோதரர்களே, அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாமல், வாழ்க்கை எதற்காக, நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்பதை மறந்து விட்டார்கள். மறுமை வாழ்க்கையை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டார்கள். பிறகு அவர்களுடைய வாழ்க்கையிலே அடுத்து பார்க்கிறோம், எந்த ஒன்று சமூக அமைப்பை, குடும்ப அமைப்பை சீர்கெடுக்கக்கூடியதோ? மது அருந்துவது, கிளப்புகளுக்கு சென்று டான்ஸ் ஆடுவது, சூதாடுவது, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல், திருமண உறவு இல்லாமல் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு பழகுவது, ஒரு பெண் ஒரு ஆணோடு பழகுவது என்ற அத்தனை சமூக சீர்கேடுகளுக்கும் அவர்கள் அடிமையாகிவிட்டதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். மறுக்க முடியுமா? யாராவது மறுக்க முடியுமா? மார்க்கம் சென்றது, கலாச்சாரம் சென்றது, ஒழுக்கமும் சீரழிந்தது. பிறகு மிஞ்சியது என்ன? அவர்களிடத்திலே பணமும் பங்களாவும் தான் மிஞ்சியது. பணமும் பங்களாவும் தான் மிஞ்சியது. பிறகு என்ன? அதற்கு பிறகு அவர்கள் பல சோதனைகளை சந்திக்கும் போதுதான் அவர்கள் இரத்த கண்ணீர் வடிக்கின்ற நிலையை பார்க்கிறோம். சமூகத்திலே பழகக்கூடியவன் என்ற அடிப்படையிலே சொல்கிறேன் சகோதரர்களே, இதே சென்னை மாநகரத்திலே படித்த குடும்பங்களிலே முஸ்லிம் ஆண் பிள்ளைகள் பல இந்துக்களை, பல கிறிஸ்தவர்களை திருமணம் முடித்து, பல இந்து கிறிஸ்தவ பெண்களை மணமுடித்து அவர்களோடு இவர்களும் இந்துக்களாக வாழுகிறார்கள். ஐந்து வேள தொழுகை மட்டுமல்ல, ஜும்மா தொழுகையே இல்லாத நிலையிலே வாழுகிறார்கள். அப்படியே பல முஸ்லிம் பெண்கள், எந்த குடும்பத்தின் தலைமுறை ஹாஜி ஹாஜி என்று வந்ததோ, முத்தவள்ளி முத்தவள்ளி என்று வந்ததோ, அந்த குடும்பத்திலே பிறந்த ஒரு முஸ்லிமான பெண் தனது ஹிஜாபை கழற்றி தனது மார்க்கத்தை விலை பேசிவிட்டு, நான் ஒரு இந்துவாக இருந்தால் என்ன, கிறிஸ்துவ பெண்ணாக இருந்தால் என்ன என்று காதல் என்ற பெயரிலே தன்னோடு படித்த அந்த பையனை கல்யாணம் செய்து கொண்டு குடும்பத்தை தூக்கி எறிந்து, சமூகத்தை தூக்கி எறிந்து, இறுதியாக மார்க்கத்தையும் தூக்கி எறிந்து காஃபிராக வாழக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். காஃபிராக வாழக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒரு காஃபிருக்கு, ஒரு முஷ்ரிக்கு இஸ்லாமின் பக்கம் அழைப்பு கொடுத்து அவரை இஸ்லாமிற்கு கொண்டு வருவதின் சிரமம், அந்த கஷ்டம் ஒரு தாழிக்குத்தான் புரியும். எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம், எவ்வளவு சகிப்புத்தன்மையோடு அங்கே நடந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று. ஆனால் இங்கு ஒன்று இரண்டு என்று நடந்து கொண்டிருந்த சம்பவங்கள் ஆங்காங்கே பத்தாக மாறியது, நூறாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இஸ்லாமிய ஒழுக்கத்தை, இறையச்சத்தை, மார்க்கத்தை அடிப்படையாக கொண்ட, இஸ்லாமிய மார்க்கத்தை தக்குவாவை அடிப்படையாக கொண்ட ஒரு கல்லூரிகள், கலாசாலைகள், பள்ளிக்கூடங்களால் முஸ்லிம்களால் உருவாக்கப்பட்டு அதே அடிப்படையிலே நிர்வகிக்கப்பட்டு அதே அடிப்படையிலே இரண்டு கல்விகளும் போதிக்கப்பட்டு எப்படி ஒரே நேரத்திலே மருத்துவராக வெளியேற முடியுமோ, அதே நேரத்திலே இறையச்சமுள்ள ஒரு முஸ்லிமாக வெளியேறக்கூடிய சூழ்நிலையை முஸ்லிம் சமுதாயம் உருவாக்காது தான் காரணம் சகோதரர். நான் உங்களுக்கு இந்த சொன்னதிலே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்திருப்பீர்கள். மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து, என்ன சொன்னேன், தீனுக்காக, இஸ்லாமுக்காக இந்த பள்ளிக்கூடம், அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக, இஸ்லாமுக்காக, தக்வாவுக்காக ஏற்படுத்தப்பட்டது. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மஸ்ஜிதிற்கு இலக்கணத்தை அல்லாஹ் சொல்கிறான். அஹக்கு அன் தக்வும ஃபி, இறையச்சத்தோடு கட்டப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதின் பக்கம் திரும்பக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய கல்வி இறையச்சத்தோடு இருக்க வேண்டும். சென்ற காலத்திற்கு அதாவது சிறிது காலத்திற்கு முன்னால் முஸ்லிம்களிலே பலர் கல்லூரிகளை உருவாக்கினார்கள், பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார்கள், பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார்கள். ஆனால் அந்த கல்லூரிகள், அந்த கலாச்சாரங்கள் அல்லாஹ்வுக்காக உருவாக்கப்பட்டனவா, தீனுக்காக உருவாக்கப்பட்டனவா, தக்வாவுக்காக உருவாக்கப்பட்டனவா? கேட்பது புரிகிறதா? முஸ்லிம்களுக்கு என்று முஸ்லிம்கள் பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள், முஸ்லிம்களுக்கு என்று முஸ்லிம்கள் கல்லூரிகளை கட்டினார்கள். ஆனால் அதனுடைய அடிப்படையை இதன் மீது வைத்தார்கள், செகுலரிசம். தக்வாவின் மீது வைத்தார்களா? ஆலிம்கள் அங்கே பங்கெடுத்தார்களா? இறையச்சம் உள்ள வழிகாட்டிகள் அங்கே பங்கெடுத்தார்களா என்றால் அவர்களுக்கு அங்கே இடம் கிடையாது. காரணம், அவர்களை அங்கே கொண்டு வருவது கல்லூரியின் முன்னேற்றத்திற்கு தடை என்று அவர்கள் நினைத்தார்கள். இஸ்லாமை வெளிப்படுத்துவது, இஸ்லாமை அடையாளமாக காண்பிப்பது நமது அரசாங்க சலுகைகளை பெறுவதற்கு தடையாக இருக்கும் என்று நினைத்தார்கள். ஆகவே இன்று முஸ்லிம் கல்லூரிகள் இருக்கின்றன, இஸ்லாம் அங்கே இல்லை. முஸ்லிம் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, ஆனால் அங்கே இஸ்லாம் இல்லை. சமீபத்தில் 10ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு பொம்பளை புள்ளங்க, 10வீ கிளாஸ் பாஸ் உஸ்கே பாஸ் 4 மொபைல் போன். ஒரு முஸ்லிம் பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற ஒரு முஸ்லிம் மாணவி அவளுடைய புர்காவில் இருந்து கைப்பற்றப்படுகிறது. எத்தனை செல்போன்? 4 செல்போன். 4 பாய்ஃப்ரெண்டுக்கு 4 சிம் கார்டு போட்டு 4 பேருக்கு நம்பர் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த அந்த பள்ளிக்கூடத்தை முஸ்லிம் பள்ளிக்கூடம், ஆனால் நடத்தக்கூடிய அந்த தலைமை ஆசிரியர் யார் தெரியுமா? ஒரு கிறிஸ்துவ பெண். அவளுக்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தம் இல்லை. அங்கே ஒழுக்கத்திற்கு அங்கே போதனை கிடையாது. என்ன நடக்கும்? ஏதோ ஒரு மாசத்துல ஏதோ ஒரு நாள் வரும், என்னமோ எல்லா அன்பு உள்ளவங்க எல்லாம் ஒன்னு சேர்ற நாள்னு சொல்லுவாங்க. என்னது? அங்கே பார்த்தால் அதாவது 99% முஸ்லிம்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்திலே காஃபிர்கள் நடத்தக்கூடிய நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களிலே நடப்பதை விட கேவலமான கலாச்சார சீரழிவு நடப்பதை பார்க்கிறோம். மாணவிகள் வெளியேறக்கூடிய அந்த வழியிலே ஆண் மாணவர்கள் நின்று கொண்டு அவர்களுக்கு பூக்களை கொடுப்பதை, கடிதங்கள் கொடுப்பதை பார்க்கிறோம். என்ன சமுதாயம் சகோதரர்களே? கல்லூரி இருக்கிறது, பள்ளிக்கூடம் இருக்கிறது, முஸ்லிம்களுடைய பேர் தாங்கிய கல்லூரி இருக்கிறது, பள்ளிக்கூடம் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறதா? ஒரு இந்து ஒரு கல்லூரியை கட்டினால், ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினால் வாசலிலே முதலிலே கோயிலை கட்டுகிறார். ஒரு கிறிஸ்துவன் பள்ளிக்கூடத்தை கட்டினால், கல்லூரியை கட்டினால் முதலிலே அவன் ஒரு சர்ச்சை நிறுவிவிட்டு பிறகு அவன் அடுத்ததற்கு செல்கிறான். முஸ்லிம்களுடைய நிலையை பாருங்கள். இல்ல மாஷா அல்லாஹ், எங்கேயாவது அங்கே இங்கே என்று சில இடங்கள் இருக்கலாம். நல்லவர்கள் இல்லாமல் இல்லை, அல்லாஹ் வைக்காமல் இல்லை. ஆனால் பெரும்பாலான சூழ்நிலையை பாருங்கள். சரி, முஸ்லிம்களுடைய பள்ளிக்கூடங்க 60% மேல முஸ்லிம்கள் படிக்கிறாங்க, அல்லது 90% வரைக்கும் முஸ்லிம்கள் படிக்கிறார்கள். முஸ்லிம் மாணவர்களுக்கு என்று இஸ்லாமை போதிப்பதற்கு, இஸ்லாமிய ஒழுக்கத்தை போதிப்பதற்கு அங்கே ஏதாவது ஏற்பாடு இருக்கிறதா என்றால் ஏற்பாடு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களே, நீங்கள் பொதுவான ஒரு சூழ்நிலையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நமது பிள்ளைகளிலே, சமுதாய பிள்ளைகளிலே 80% பிள்ளைகள் கேக்குறீங்களா இல்லையா? சத்தம் கேக்குதா? பின்னாடி வரைக்கும் கடைசியை தெளிவா கேக்குதா? 80% பிள்ளைகள் அவர்கள் காலேஜ் படிப்பை முடிகின்ற வரை ஒரு காபிராகத்தான் படித்து வெளியே வருகிறார்கள். என்ன ப்ரொஃபசர், நான் சொல்றது சரியா இல்லையா? ஏன் ஷேக் இருக்காங்க? தொழுகையை விடுவது குஃப்ரா இல்லையா? தொழுகையை விடுவது குறைஞ்சது 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பையன் பாலிகாகிறான். ஆனா இஸ்லாம் என்ன சொல்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? 10 வயசாகி தொழுகலைனா அடிக்க சொல்றாங்க. எது வரைக்கும் அடிக்கிறது? அவன் தொழுகையை எடுக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கும், செத்தா சாவன். 7 வயசாக இருக்கும் பொழுதே தொழுகையில் அவனை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். முரு அபுனா அக்கும் பிஸ்ஸலா வஹும் அபுனா உசபிஸி. சரிங்க, புகஹாக்களுடைய கவுலுபடி ரொம்ப இறங்கி போய் பாலிகானவன தொழுகை ஃபர்லாயிடுது அப்படின்னு வைத்துக் கொண்டாலும், 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது பாலிகாகிறவன் அடுத்து ஒரு பேச்சுலர் டிகிரி முடிக்கிற வரைக்கும் அவன் படிக்கக்கூடிய கல்லூரிகளிலே இல்ல, மாஷாலா எங்கேயாவது ஒரு சில கல்லூரிகளிலே ஜும்மா தொழுகைக்கு ஏற்பாடு இருக்கும், அல்லது எங்கேயாவது ஒரு சில கல்லூரிகளிலே முஸ்லிம்களுக்கு மஸ்ஜித் இருக்கும். ஆனால் அது 8% பேருக்கு அந்த கல்லூரிகள் பயன்பெறும்? சமுதாயத்தினுடைய பெரும் 5 அல்லது 10%. புரியுதா இல்லையா? உதாரணத்துக்கு சென்னையில் நியூ காலேஜ் இருக்குங்க. இந்த நியூ காலேஜில் எத்தனை முஸ்லிம் மாணவர்களுக்கு இடம் கொடுக்க முடியும்? எத்தனை மாணவர்களுக்கு இடம் கொடுக்க முடியும்? இதை தவிர வேறு கல்லூரிகளிலே முஸ்லிம் மாணவர்கள் படிக்கவே இல்லையா? மருத்துவத்திலே, இன்ஜினியரிங்கிலே, ஆர்ட்ஸ் காலேஜ்களிலே படிக்கிறார்களா இல்லையா? இவர்களுடைய தொழுகை என்ன ஆனது? யார் சிந்திக்கிறார்கள்? சமுதாய தலைவர்கள் எங்கே சென்றார்கள்? காலேஜுகளுடைய நிலை, கல்லூரி பள்ளிக்கூடங்களை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியிலே மாற்றார்களால் நடத்தப்படுகிற கல்லூரிகளில் வெறும் ஜும்மா தொழுகைக்கு மட்டும்தான் முஸ்லிம்களுக்கு அனுமதியை தவிர லொஹரு தொழுகைக்கு அனுமதி கிடையாது, அசரு தொழுகைக்கு அனுமதி கிடையாது. அதுவும் பரீட்சைகள் வெள்ளிக்கிழமைகள்ல வந்தா ஜும்மா தொழுகையும் கிடையாது. உண்மையா இல்லையா சொல்லுங்க? 10ஆம் கிளாஸ் +2 பரீட்சை எழுதுகிற மாணவர்கள் எத்தனை பேர் அவர்கள் தொழுகையை பாத்திராக்கி தொழுகையை அவர்கள் தவற விட்டுவிட்டு அவர்கள் பரீட்சைக்கு செல்கிறார்கள், சொல்றாங்களா இல்லையா? எங்கேயாவது படிச்சிருக்கிறோமா பரீட்சைக்காக வேண்டி தொழுகை விடலாம்னு சொல்லி? ஏன் சகோதரர்களே, காரணம் என்ன? இன்றைய 2 விஷயத்தை நான் இங்கே கடைசியாக சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். 1 என்ன? முஸ்லிம்கள் வாழ்கின்ற இந்த நாட்டிலே பசிக்காக சாப்பாட்டுக்காக அரசாங்கத்திடத்திலே சண்டை போடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்காக எந்த உரிமையும் கேட்பது கிடையாது. இடஒதுக்கீடுனா என்ன? பிச்சை எடுக்கிறது. இடஒதுக்கீடுனா என்ன? இடஒதுக்கீடு கேட்கிறாங்களே, என்ன அது? காஃபிருக்கு முன்னாடி பிச்சை கேட்கிறது. எந்த ஒரு ரிஸ்க்கை அல்லாஹ் பொறுப்படுத்தானோ, வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வகைம் மின் தாபத்தின் லா தஹ்மிலு ரிஸ்குஹா அல்லாஹ் யர்ஸுகுஹா வய்யாக்கும். அதுக்கு பிச்சை கேக்குறான். ஆனா ஷஹாதா அங்கே அடியோடு அங்கே தகர்க்கப்படுகிறது. ஷிர்க்கு செய்வதற்கு மாணவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். தொழுவதற்கு அங்கே அனுமதி இல்லை. இஸ்லாமிய ஆடை விடுத்துவதற்கு அனுமதி இல்லை. கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களிலே நம்ம முஸ்லிம் பொம்பளை பிள்ளைங்க படிக்க போறாங்க, எப்படி ஸ்கர்ட் போட்டிருக்கிறாங்க, மேல இருந்து புர்கா போட்டுக்கிட்டு போறாங்க. பள்ளிக்கூட வாசலுக்குள்ளார போனவன கேட்டுக்கு பின்னாடி நின்று கொண்டு அந்த புர்காவை கழட்டி பைக்குள்ளார வைக்கிறாங்க, ஸ்கர்ட்டோட உள்ளார போறாங்க. அங்கே பாடம் நடத்தக்கூடியவர்கள் ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். கலாச்சார சீரழிவை பார்த்தீர்களா? இந்த கேவலத்தை பார்த்தீர்களா? இஸ்லாம் அங்கே தூக்கி எறியப்படுகிறது. இஸ்லாமிய அடையாளங்கள் ஷஹாயிருத்தி அங்கே தூக்கி எறியப்படுகிறது. அதுவும் சமீபத்திலே இந்த சமச்சீர் கல்வின்னு ஒண்ணு பூத்தினாங்க பாருங்க. இது என்ன தெரியுமா? இந்தியாவில், தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய ஒவ்வொருவனையும்
ஒரு முஷ்ரிக்காக இந்துவாக ஆக்க வேண்டும் என்பது அந்த சமச்சீர் கல்வியினுடைய பின்னணி நோக்கம். முஷ்ரிக்காக ஆக்க வேண்டும், சிலைகளின் மீது அவர்களுடைய அந்த சிலை வணக்கத்தின் மீது முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பை அகற்றி அதனுடைய மதிப்பை உயர்வை முஸ்லிம்களுடைய மாணவர்கள் படிக்கும்படி அவர்களுடைய சிறு உள்ளத்திலே புகுத்துவது.
சொல்றது புரியுதா? உங்க வீட்டில் எங்கேயாவது தமிழ் புத்தகம் இருந்தா வாங்கி படிச்சு பாருங்க, பார்த்துருக்கீங்களா? வாங்கி பார்த்துருக்கீங்களா? உங்க பிள்ளைங்க தமிழ் படிக்கிற அந்த புத்தகத்தை வாங்கி பாருங்க. மாபூத் சிவா கோன் சே பஸ்தி மே பைதா ஹுவா, இஸ் பஸ்தி மே கோன் மாபூத் பைதா ஹுவா, அவர் உஸ்கி இபாதத் கைசே கியா ஜாய். முஸ்லிம் மாணவன் அதற்கு பதில் எழுதுகிறான்,
இந்த ஊர்ல பிறந்த கடவுள் யார், அந்த கடவுளின் மகிமை என்ன, அந்த கடவுளுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, இதுவா தமிழ் பள்ளிக்கூடம், இதுவா தமிழை போதிப்பது, இதற்கு வேறு எத்தனையோ கவிகள் இல்லை, செய்யுள்கள் இல்லை, பாடங்கள் இல்லை, இது ஒரு மத பிரச்சாரம், மதத்தை திணிப்பது. எந்த மத பிரச்சாரத்தை கட்டாயப்படுத்துவதை தடை என்று சொன்னார்களோ அதை இந்த அரசாங்கமே வழிநடத்தி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களிலே யாருக்கும் உணர்வு கிடையாது, கேட்டது யாருன்னு தெரியாது, ஆனா சோத்துக்கு மட்டும் சண்டை போடுறதுக்கு வந்துடும். தீன் இங்கே அடிபடுகிறது, முஷ்ரிக்காக மாணவன் மாற்றப்படுகிறான். இங்கே லாயிலாக இல்லல்லா என்று சொல்கிறீர்கள், அங்கே போனா என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது.
ஏன் சகோதரர்களே, எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்?
நமது உரிமை எது? அல்லாஹ்வுடைய தீன் நமது முதல் உரிமை. சஹாபாக்கள் பிலால் எதற்காக வேண்டி அடிக்கப்பட்டார்? ஏன் சுமையா கொல்லப்பட்டார்? ஏன் ஹுபைபு கொல்லப்படுகிறார்? தீனுக்காகவா, துன்யாவுக்காகவா? அதைத்தான் கொடுக்க தயாராக இருந்தார்களே குறைஷிகள். செல்வம் வேண்டுமா கொடுத்து விடுகிறோம், பெண் வேண்டுமா கொடுத்து விடுகிறோம், ஆட்சி வேண்டுமா அதிகாரம் வேண்டுமா கொடுத்து விடுகிறோம் என்று எதை அல்லாஹ்வுடைய தூதர் புறக்கணித்தார்களோ அதற்காக முஸ்லிம்கள் சண்டை போடுகிறார்கள். எதற்காக அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய தோழர்களும் உயிரை கொடுத்தார்களோ அதை முஸ்லிம்கள் தூக்கி எறிகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மிக கட்டாயமான ஒரு தருணத்திலே இருக்கிறோம். நமது சமுதாயத்தை அவசரமாக, அவசியமாக, உடனடியாக பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். முஸ்லிம் குடும்பத்திலே பிறக்க வைத்து அவன் பேசும் போது ஒரு முஸ்லிம் தந்தை அப்படித்தான் ஆசைப்படுவான். அப்பா என்று சொல்வதற்கு முன்னால், அத்தா என்று சொல்வதற்கு முன்னால், அம்மா என்று சொல்வதற்கு முன்னால் என் பிள்ளை அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இல்லையா? ஒரு பெற்றோர், முஸ்லிம் பெற்றோர் என்ன ஆசைப்படுவார்கள், என்ன ஆசைப்படுவார்கள், என் புள்ள பேசும்போதே அல்லாஹ் என்று முதல் வார்த்தையை அது தொடங்க வேண்டும் என்று. இங்கே நீங்கள் சொல்லித் தருகிறீர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று, தனது மகனுக்கு உமர், அபூபக்கர், உஸ்மான் என்று பெயர் வைக்கிறீர்கள். ஆனால் அந்த குழந்தையை ஒரு கிறிஸ்துவ மிஷனரி பள்ளிக்கூடத்திலே கொடுத்து கிறிஸ்துவனாக வளர்க்கிறீர்கள்.
ஒரு பிளஸ் டூ படிச்ச பையனை சம்மர் கேம்ப்ல சந்திச்சு ஜீசஸ் யாருன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய புள்ளங்க.
என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? எங்கே வளர்கிறார்கள்? நீங்க சாப்பாடு போடுறீங்க, உங்களுடைய பிள்ளை என்று சொல்கிறீர்கள், செலவு செய்கிறீர்கள், ஆனால் அங்கே அவர்கள் படிப்பது என்ன?
இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தின் மீதுள்ள பற்று, பிடிப்பு, அந்த இஸ்லாமிய உணர்வு அழிக்கப்பட்டு
குஃப்ரின் மீது, ஷிர்கின் மீதுள்ள வெறுப்பு அடியோடு எடுத்து கடைசியிலே எல்லாம் ஒண்ணுதான், அவங்கவுங்க விருப்பத்துக்கு யாரு வேணாலும் எதுல வேணாலும் இருக்கலாம், நானும் எப்படி வேணாலும் மாறலாம் என்ற நிலைக்கு மாறிவிடுவதை பார்க்கிறோம் சகோதரர்கள். இன்று மிகப்பெரிய எதிர்ப்பை இஸ்லாமிய பற்றுக்கு தெரிவிப்பவர்கள் யார்?
முஸ்லிம் பெயர் தாங்கிகள், முஸ்லிம் பெயர் தாங்கிகள்.
இன்றைய சமூகத்திலே படித்த மேல்தட்டு மக்கள் என்பவர்கள் இசை கூடும் என்று, அதுதான் மாடர்ன் இஸ்லாம், ஆடல் பாடல் இவையெல்லாம் வேண்டும் சமூகத்திற்கு, அதுதான் மாடர்ன் இஸ்லாம் என்று முஸ்லிம்களை வழிகெடுத்து அதுதான் இஸ்லாமிற்கு நல்ல பெயர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சமுதாயம் சீர்கட்டிருக்கின்றது. சகோதரர்களே, இந்த தருணத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, நமது குடும்பத்திலிருந்து நமது பிள்ளைகளை குடும்பத்திலே நமது பிள்ளைகளை கண்காணிப்பது, பாதுகாப்பது. என் பிள்ளை எந்த பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறான், எதை படிக்கிறான், எப்படி வாழுகிறான், எந்த குணத்தை கற்றுக்கொள்கிறான் என்ற கண்காணிப்பு. முடிந்தவரை தனி நபர் என்று எதிர்பார்க்காமல், ஒரு முஹல்லாவிலே 1000 முஸ்லிம்கள் இருக்கிறார்களா, 1000 பேரு ஒரு 1000 ரூபாயை சேர்த்தா எவ்வளவு ஆயிடுச்சு? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு வருஷத்திற்கு, ஒரு மாதத்திற்கு என்று அவர்கள் இப்படி சேர்த்தார்கள் என்றால், முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு தெருவிலும் இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களை அமைத்து மார்க்க ஒழுக்கத்தோடு தக்குவாவோடு அவர்களுடைய பொருளாதார கல்வியை கற்றுக் கொடுத்து முஸ்லிம்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கலாம். எந்த நாட்டிலையும் போய் கூலி வேலை செய்வதற்கோ அடிமையாகுவதற்கோ முஸ்லிம்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஆனா பொதுமக்களாகிய நாம் செய்யக்கூடிய அலட்சியம் என்ன தெரியுமா? யாராவது ஒரு பணக்காரர் வரட்டும், அவர் காசெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டும், அவர் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கட்டும், கடைசியில் அது பிசினஸா போயிடும். என்ன ஆயிடும்? ஆமாங்க, நான் இத்தனை கோடி ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறேன், என்னுடைய பிசினஸ் எல்லாம் நிறுத்திட்டு நான் இதுலதான் என்னுடைய காசு எல்லாம் போட்டிருக்கிறேன், அப்ப நான் என்ன செய்யறது? ஒரு பிசினஸ் மேன் பிசினஸ் ஆகத்தான் நினைப்பான். அப்போது அந்த பள்ளிக்கூடங்களிலே சாதாரண ஏழை முஸ்லிம்களுக்கு உள்ளே செல்வது கூட முடியாது. ஆகவே சகோதரர்களே, இது போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். நீங்கள் எந்த முஹல்லாக்களிலிருந்து வந்திருக்கிறீர்களோ அந்த முஹல்லாவில் முஸ்லிம்களை ஒரு ஜமாத்தாக ஏற்பாடு செய்து இந்த கல்வி, இது போன்ற சரியான மார்க்க அறிஞர்களின் வழிகாட்டுதலோடு தக்குவாவின் அடிப்படையில் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக, தீனுக்காக என்று அடித்தளமிட்டு பள்ளிக்கூடங்களை உருவாக்கி பரஸ்பர அன்போடு கருத்து வேற்றுமைகளை களைந்து, மனஸ்தாபங்களை களைந்து, ஈகோ பிரச்சனைகளை களைந்து அன்போடு அந்த பள்ளிக்கூடங்களை நல்ல வழிகாட்டுகளின் வழிகாட்டிகளின் வழிகாட்டுதோடு நடத்துங்கள். சமுதாய மக்களை நாம் பாதுகாக்கலாம். அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை கொடுப்பான், உயர்வை கொடுப்பான். முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய அறிவை போல வேறு யாரிடத்திலும் இல்லை சகோதரர்களே. ஏனென்றால் அவன் குர்ஆனை படிக்கிறான். முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய சிந்தனை ஆற்றலை போன்று வேறு ஒருவரிடத்தில் இருக்க முடியாது. காரணம், அவன் ஹிக்மா என்ற ஞான ஊற்றாகிய ஹதீஸை அவன் படிக்கின்றான். அவனிடத்தில் இருக்கின்ற மன கட்டுப்பாடு, மன ஓர்மையை போன்று யாரிடத்திலும் இருக்க முடியாது. காரணம், 5 வேளை தொழுகையை அவன் தொழுகிறான், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறான். ஒழுக்க கட்டுப்பாட்டிலே முன்னேற வேண்டும் என்றால் ஒரு முஸ்லிமை போல யாராலும் முன்னேற முடியாது. காரணம், அவன் நோன்பு நோற்கிறான். ஆகவே சகோதரர்களே, சிறந்த ஒரு சமுதாயத்தை இது போன்ற பள்ளிக்கூடங்களால், அல்லாஹ்வுடைய அச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட கல்லூரிகளால் நாம் உருவாக்கலாம். அதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அதிலே ஒரு பங்களிப்பு செய்யக்கூடிய நல்ல தியாகிகளாக, உழைப்பாளர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.